அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:1-9 வரை வாசிக்கின்றேன். ரோமர் 5:1-9. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்பதே. ஜெபிப்போம். சர்வவல்லமய மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஊற்றப்பட்டு தேவருடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் உடைய வார்த்தைகளுடைய சித்தங்களையும் நாங்கள் அறிந்து கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கும்படியாய் தேவன் தாமே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான கிருபையை தந்திருள்ள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் கடந்த வாரங்களாக விசுவாசம் என்கின்ற தலைப்பின் ஊடாக நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். நாங்கள் இங்கு விசுவாசத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே நாங்கள் எப்படியாக அதை அதிகரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் இன்று கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு போர்வையானது எங்களை பிழையான சிந்தனைகளோடு கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனைகளோடு எங்களை இருக்க பண்ணி நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், மெய்யாகவே தேவனை விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புவோம், ஆனால் இறுதியிலே தேவன் வருகின்ற வேளையிலே நாங்கள் வெட்கப்படக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த பிரசங்கங்களின் ஆயத்தப்படுத்த சித்தம் கொண்டேன். அவை நாங்கள் எப்படியாக கிறிஸ்தவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அதிகரிக்க பண்ண வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய விசுவாச வாழ்க்கையானது அது அதிகரிக்கின்ற விசுவாச வாழ்வாக இருக்க வேண்டும். அவை இங்கே அதிகரிக்கின்ற விசுவாசமானது எங்களுடைய வாழ்விலே அது அதிகரிக்கவில்லை என்றால் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அநேக பிரச்சனைகளை நான் நீங்களும் சந்திக்க வேண்டி நேரிடும். ஆகவே நாங்கள் எங்களுடைய விசுவாசங்களை அதிகரிக்க பண்ண வேண்டும் என்பதை, எப்படியாக அதிகரிக்க பண்ண வேண்டும் என்பதை நாங்கள் 2 பேதுரு 2:2 இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்படி என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை நாங்கள் ஏற்படுத்தி பின்பதாக அந்த வார்த்தையை நாங்கள் நம்பி அந்த வார்த்தைக்காக ஜெபித்து அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான விருப்பங்கள் எங்களுடைய வாழ்விலே அதிகரிக்கின்ற வேளையிலே நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் கடந்த முறை பார்த்த காரியம் என்னவென்றால், உண்மையாகவே நாங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம், ஆனால் உண்மையாகவே நாங்கள் வளருகிறோமா என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் எப்படியாக நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் 6 காரியங்களை நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னவென்றால், உண்மையாகவே இந்த விசுவாசமானது எங்களிடத்தில் பெறுகின்ற வேளையிலே தேவனுடைய கோபமானது என்ன செய்கிறதாம், அது தணிகின்றதாக இருக்கின்றது. எங்களுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய கோபத்தை நாங்கள் தணிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். 2வதாக இந்த விசுவாசமானது என்னவென்றால், தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செய்வதற்கான வழிகளை இந்த விசுவாசம் எங்களுக்கு என்ன செய்து தருகிறது? ஏற்படுத்தி தருகின்றது. ஆகவே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் மெய்யாகவே தேவனுக்கு பிரியமான ஆராதனையை விசுவாசத்தோடு செய்கின்றீர்களா என்பதை. அடுத்தது, விசுவாசமானது எங்களுக்கு கீழ்ப்படிவை அது தருகின்றதாக இருக்கிறது. உண்மையாகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற வேளையிலே நாங்கள் அதை முழு இருதயத்தோடும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கின்றதா? இதை கேட்க வேண்டும் நீங்கள். நாலாவதாக, இந்த விசுவாசமானது பொறுமையை எங்களுக்கு தருகின்றதாக இருக்கிறது. எங்களுக்கு பொறுமையை இந்த விசுவாசம் தருகின்றதாக நாங்கள் பார்த்தோம். நானும் நீங்களும் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், மெய்யாகவே இந்த விசுவாசமானது எங்களுக்கு பொறுமை எங்களுடைய வாழ்விலே அது தருகின்றதா? ஐந்தாவதாக பார்த்த காரியம் என்னவென்றால், நாங்கள் மெய்யாகவே இந்த விசுவாசத்தை நாங்கள் கொண்டவராக வாழ்கின்ற வேளையிலே நாங்கள் அநேக பிரச்சனைகளை எனக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும், அநேக தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும், அநேக வேதனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அருமையானவர்களே, விசுவாசத்தின் நிமித்தமாய் நீங்கள் அந்த வேதனைகளை, விசுவாசத்தின் நிமித்தமாய் நீங்கள் அந்த தோல்விகளை அனுபவித்தவர்களாக உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்றீர்களா? கேளுங்கள். இறுதியாக, இந்த கிறிஸ்தவ விசுவாசமானது எங்களுக்கு ஐக்கியத்தை, சபை ஐக்கியத்தை, சகோதர சிநேகத்தை அது வளர்க்க உதவுகின்றதாக இருக்கின்றது. ஆனபடியாலே இங்கு இந்த ஐக்கியமானது உங்களுக்கு சந்தோஷத்தை, இந்த ஐக்கியமானது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றதாக இருக்கிறதா? ஏனென்றால் இந்த ஆறு கேள்விகளை நீங்கள் உங்களிடத்திலே கேட்கின்ற பொருளிலே விளங்கும் உங்களுக்கு நீங்கள் மெய்யாகவே விசுவாசத்திலே வளர்கிறீர்களா என்பதை. அவை நாங்கள் இன்று இன்னும் ஒரு ஆறு காரியத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால், இங்கு விசுவாசத்தை எங்களிடத்தில் பெறுகிறதா என்பதை நாங்கள் இன்னும் ஒரு ஆறு வகையிலே நாங்கள் இதை சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, வேதத்திலே பாருங்கள், ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே. வேதம் சொல்லுகின்ற காரியம் என்ன? இங்கு நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே அதிகரிக்கும். இந்த விசுவாசம் எங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க, கிறிஸ்து மேலுள்ள இந்த விசுவாசம் எங்களிலே அதிகரிக்க, கிறிஸ்து எங்களுக்காக செய்த காரியங்களை குறித்த இந்த விசுவாசம் எங்களிலே அதிகரிக்க, வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அது நம்பிக்கையை அது எங்களுக்கு தரும். அருமையானவர்களே, நம்பிக்கை எங்களுக்கு அநேக நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய கரங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எங்களுடைய தொழில்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எங்களுடைய கல்விகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அல்லது எங்களுடைய எதிர்கால திட்டங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இங்கு வேதம் கூறுகின்ற இந்த நம்பிக்கை என்ன? அவை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உலகத்தை குறித்தும் உலகத்தினுடைய எதிர்காலங்களை குறித்தும் அதிக நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சில வேளைகளில் நாங்கள் கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எதற்காக? இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏதாவது நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கைகளை பற்றி இங்கு வேதம் கொள்ளவில்லை. இந்த விசுவாசமானது உங்களுக்கு உலகத்தின் நம்பிக்கைகளையோ, அல்லது உலகத்திலே இருக்கின்ற பொருட்கள் மீதே இருக்கின்ற நம்பிக்கைகளிலேயோ, அல்லது இந்த உலகத்திலே கிடைக்கின்ற பொருட்கள், இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவிலே இருக்கின்ற நம்பிக்கைகளையோ இந்த நம்பிக்கை பேசாமல் பாருங்கள். அது என்னத்தை பேசுகிறது என்றால், அது இங்கு பரலோக ராஜ்யத்தினுடைய நம்பிக்கை. அருமையாகலே, விசுவாசமானது என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அது அதிகரிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு இந்த பரலோகத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை எங்களுடைய வாழ்விலே வரும். இங்கே பரலோகத்தை குறித்ததான என்ன நம்பிக்கை பாருங்கள், நாங்கள் விசுவாசத்தினாலே இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை பாருங்கள், இந்த கிருபையினாலே அந்த பரலோகத்திற்கு போகின்ற அந்த சலாக்கியத்தை நாங்கள் பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் கொலோசியர் முதலாவது அதிகாரத்திலே பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு சொல்லுகின்ற வேளையிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கொலோசியர் 1:4, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம், அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த சுவிசேஷமானது உங்களிலே பெறுகிறதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன், அது என்னத்தை எங்களுக்கு தருகிறது என்று சொன்னால், இந்த பரலோகத்திலே இருக்கின்ற அந்த நம்பிக்கையை அது எனக்கும் உங்களுக்கும் தருகின்றதாக இருக்கும். அருமையானவர்களே, நான் நீங்களும் இந்த வேளையிலே கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னுடைய உங்களுடைய வாழ்விலே இந்த பரலோகத்தை குறித்ததான நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளவு இருக்கின்றது? நாங்கள் இந்த பூமியிலேயும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து இந்த பூமிக்குரிய உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் அதிகமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பரலோக நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கின்றதை இங்கு வேதம் சொல்லவில்லை. அவை இங்கு நம்பிக்கை என்று சொல்லுகின்ற வேளையிலே, நாங்கள் என்னுடைய உங்களுடைய சகல காரியங்களும், என்னுடைய உங்களுடைய சகல எதிர்பார்ப்புகளும், இங்கே தேவனோடு நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான நம்பிக்கையை எங்களுக்கு விசுவாசமானது ஏற்படுத்துகின்றது. விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்துவிலே இல்லை என்றால், எனக்கும் உங்களுக்கும் உண்மையாகவே கிறிஸ்துவிலே அந்த நம்பிக்கை இல்லை என்றால், எனக்கும் உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய நம்பிக்கையும் அது இல்லை என்றே அதனுடைய அர்த்தம். அன்மையாகவே வேதம் தெளிவாக சொல்லுகின்ற காரியங்களிலே, நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நம்பிக்கையோடு வாழுகின்ற சபையாக இருக்க வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே பிரயாசப்படுகின்றீர்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஏதோ சம்பாதிக்க வேண்டும் என்று முனைகின்றீர்கள். உங்களுடைய எதிர்காலமானது முளிர வேண்டும் என்பதற்காக தேவனுடைய கட்டளைகளை கூட நீங்கள் அசட்டை பண்ணுகின்ற அளவிற்கு துணிகின்றீர்கள். ஏனென்றால் அவ்வளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் வேதம் சொல்லுகிற அருமையானவர்களே, இந்த விசுவாசமானது உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க நாங்கள் இந்த பின்னானவைகளை மறந்து இந்த முன்னானவைகளை நோக்கி, அதாவது எந்த இந்த முன்னானவைகள், இந்த பரலோகத்தை நோக்கி நாங்கள் ஓடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவங்களை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் அருமையாகலே, இந்த பரலோகமானது, பரலோகத்திலே நானும் நீங்களும் தேவனோடு இருக்கின்ற ஐக்கியத்திலே பலப்படுகின்றதானது, இந்த பரலோக ராஜ்யத்திலே நானும் நீங்களும் ஒரு நாள் தேவனோடு வீற்றிருக்கின்ற அந்த நிஜமானது எதற்கு படமாக இருக்கின்றது? ஓய்வு நாளிலே தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கின்றது. இது வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்ற போதனைகளில் ஒன்று. அருமையாக, நீங்கள் ஓய்வு நாளை நீங்கள் எவ்வளத்திற்கு கனத்தோடும், எவ்வளத்திற்கு நீங்கள் உன்னதத்தோடும் அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து இருந்து அவருடைய ஜனங்களோடு இருக்கின்ற உறவிலேயும், வார்த்தையை கேட்கிறதிலேயும், வேதத்தை வாசிக்கிறதிலே, அவரை பாடுகிறதிலேயும், அவரோடு இருக்கின்ற ஐக்கியத்திலே நீங்கள் வளர்கின்றதிலே பிரயாசப்படுகின்றது. அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் அவரோடு இருப்பீர்கள் என்பதை எங்களுக்கு நிச்சயப்படுத்துகின்ற மாதிரியாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கிறபடியால், அருமையானவர்களே, அந்த நம்பிக்கையை, அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்ற நம்பிக்கையோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்திலே, தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கையிலே விசுவாசம் எங்களுக்கு பெறுகிறதா என்பதை அறிவதற்கு இது ஒரு தெளிவான ஒரு உதாரணமாக நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கலாம். இரண்டாவது காரியம், எங்களுடைய இருதயத்திலே விசுவாசமானது அதிகரிக்கின்ற வேளையிலே அது சந்தோஷத்தை தருகின்றதொன்றாக இருக்கின்றது. இன்னொரு வகையிலே ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வை அது தருகின்றதாக இருக்கின்றது. பாருங்கள், அதே வசனத்திலே பாருங்கள், நாங்கள் தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே நாங்கள் மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம். என்ன சொல்லுகிறது வேதம்? நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இந்த பரலோகத்தினுடைய நம்பிக்கையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையானவர்களே, இந்த மேன்மை பாராட்டுதலினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் தெரியும், மேன்மை பாராட்டலை குறித்து நான் உங்களுக்கு கற்றுத்தர தேவையில்லை. அந்த சொல்லிற்கு நான் உங்களுக்கு வரவிலக்கணம் சொல்லித்தர தேவையில்லை. உங்களை எல்லாரையும் நீங்கள் நன்றாக நீங்கள் விரும்புகிறதொன்று, உங்களை குறித்து, உங்களுடைய வேலைகளை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பிரயாசங்களை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டுகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சொல்லு. நீங்கள் பெருமை பாராட்டுகின்ற வேளையில் உங்கள் இருதயம் துக்கமாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கின்றதா? சந்தோஷமாக ஆவே. அதைத்தான் நீங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சந்தோஷத்தை, இந்த விசுவாசமானது உங்களுக்கு அதிகரிக்கின்ற வேளையிலே அது உங்களுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை அது உண்டாக்கும் என்று வேதம் எங்களுக்கு சொல்கின்றது. பலர் நினைக்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் பணம் இருந்தால் தேவனை ஏதோ சந்தோஷமாக ஆராதிக்க முடியும் என்று, அல்லது எங்களுக்கு கல்வி இருந்தால் நாங்கள் தேவனை ஏதோ சந்தோஷமாக ஆராதிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் எங்களிடத்திலே எல்லா விதமான வசதிகளும் இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக நாங்கள் இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது என்ன, ஒரு அருமையானவர்களே, இங்க பணம் இருந்தாலோ அல்லது படிப்பு இருந்தாலோ அல்லது நல்லதான வசதிகள், வருமானங்கள் இருந்தாலோ சந்தோஷத்தை அது ஒரு பொழுதும் எங்களுடைய வாழ்விலே அது தரமாட்டாது. அநேகர் நிற்கின்ற காரியம் அதுதான். அநேகரை சாத்தானவன் வஞ்சிக்கிறதற்கு பாவிக்கின்ற ஒரே ஒரு காரியம் அதுதான். என்னவென்றால், எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருந்துட்டால் நாங்கள் சந்தோஷமாக தேவனை ஆராதித்து நாங்கள் சந்தோஷமாக தேவனிடத்திலே வரலாம் என்று அநேகர் இன்று நினைக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டு, எதை குறித்ததான சந்தோஷம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், இந்த பரலோகத்தில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை குறித்திருக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15:13 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். வேதம் என்ன சொல்லுகிறது, இங்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்பிக்கை பெருகும்படி, அதாவது பரலோகத்திலே இருக்கின்ற அந்த நம்பிக்கையை பெருகும்படிக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களை இங்கு எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவனங்களை நிரப்புகின்றவராக இருக்கின்றார். அருமையாகலே, இங்கு சந்தோஷம், இந்த திருப்தியான வாழ்வு என்னவென்றால், அது எங்களுக்கு விசுவாசத்தினாலே அது வருகின்றதாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சந்தோஷமானவர்களாக இருக்கின்றீர்களா? ஒரு சமாதானம், ஆறுதல் உங்களுடைய வாழ்விலே இருக்கின்றதா? நீங்கள் உண்மையாகவே திருப்தியோடு இந்த பூமியிலே போதும் என்கின்ற இந்த சந்தோஷமான இருதயத்தோடு நீங்கள் வாழுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா? அருமையாகலே, இந்த சந்தோஷமானது, இந்த சமாதானமானது, இந்த போதும் என்கின்ற இந்த காரியமானது, அது விசுவாசத்தினால் மட்டும் அது எங்களுக்கு கிடைக்கின்றதாக இருக்கின்றது. என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அது இல்லை என்றால், எங்களுடைய உங்களுடைய வாழ்விலே அருமையானவர்களே அந்த சந்தோஷம், சமாதானம் இல்லை என்றால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் விசுவாசத்திலே பலவீனமானவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவ் அருமையானவர்களே, நாங்கள் தேவனுக்கு முன்பாக விசுவாசமானதங்களிலே அதிகரிக்கின்ற வேளையிலே இங்கு தேவன் அந்த சந்தோஷத்தை, திருப்தி எங்களுடைய வாழ்விலே தருகிறார் என்பதை நாங்கள் ரோமர் 5:2 ரோமர் 5:13 இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக விசுவாசம் என்ன செய்யும் என்றால், அது தேவனை பற்றிய அன்பை அது எங்களுக்கு அனுதினமும் அதிகரிக்கின்றதாக இருக்கின்றது. பாருங்கள் 5:1, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை விட்டு நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசமானது என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அதிகரிக்கின்ற வேளையிலே கிறிஸ்துவை, தேவனை பற்றிய இந்த அன்பு என்ன செய்யுமா, அதிகரிக்கும். நாங்கள் தேவனோடு இருக்கின்ற அந்த அன்பிலே நாங்கள் அதிகரிக்க பண்ணுகின்றோம். அது என்னதென்றால், இந்த விசுவாசமே அதற்கு காரணமாக இருக்கின்றது. அருமையாளர்களே, இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது, இந்த நம்பிக்கையின் ஊடாக எங்களுக்கு சந்தோஷம், ஒரு சமாதானம் எங்களுக்கு வருகின்றது. இந்த சந்தோஷம், இந்த சமாதானத்திற்கு அடிப்படையாகவே இங்கு நாங்கள் தேவனை பற்றின இந்த அன்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் உங்களை கேட்டால், நீங்கள் தேவனுடைய அன்பாக இருக்கிறீர்களா என்று கேட்டால், நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்ல போவதே இல்லை. அதில் எந்த விதமான கேள்வியும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவிற்கு தேவனிலே அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை. உண்மையாகவே தேவனிடத்திலே அன்பாக இருக்கிறது என்றால் என்ன? தேவனிடத்திலே அன்பாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கின்றதே அன்பு. வேதம் தெளிவாக சொல்றதா, நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் சாட்டு போக்கு சொல்ல தேவையில்லை. நாங்கள் தேவனிலே அன்பா இருக்கிறோம் என்று சொல்லியும் தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் கைப்பற்றாமல் போனால் நாங்கள் யார் என்று வேதம் சொல்லுகின்றது? நாங்கள் பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஓ, நாங்கள் தேவனிலே அன்பா இருக்கிறோம், நாங்கள் தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம் என்று நாங்கள் வாய் வெட்டு மட்டும் பேசுகிறதை பற்றினது அல்ல இந்த விசுவாசம். அது எங்களுடைய கிரிகைகளிலே அதை காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அருமையாளர்களே வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசம் என்ன செய்யும் என்று சொன்னால், அது தேவனை பற்றின அந்த அன்பை, தேவனுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை, தேவனுடைய வழியிலே நான் நடக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை, என்னுடைய தேவனுடைய குணாதிசயங்கள் என்னிலே இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை அது உருவாக்குகின்றது தான் அந்த அன்பு. வெளிவ தெளிவாக இருக்கிறது. எபேசியர் 3:17 பார்த்தால் அது எங்களுக்கு மிக தெளிவாக அதுவும் அதையே சொல்லுகின்றது. எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே உங்கள் கிறிஸ்து இருதயங்களிலே வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. பாருங்கள், இந்த விசுவாசம் தான் என்ன செய்கிறது? அன்பிலே, கிறிஸ்துவினுடைய அன்பிலே வேரூன்ற பண்ணுகின்றது இந்த விசுவாசம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு வகை சகோதரர்களே, ஒரு சகோதரியில, அல்லது நீங்கள் ஒரு யாராவது ஒருவரில் அன்பு வைத்திருந்தால் நீங்கள் அவர்களுக்காக எதையும் செய்வீர்கள். தேவனிலே அன்பு வைத்திருந்தால் அவருக்காக நீங்கள் எதையும் செய்வீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியையும் தேவனுடைய வழிகளின்படியையும் நீங்கள் எவ்வளவுக்கு நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை உங்களிடத்தில் இருக்கின்றது. தேவனோடு ஜபக்க ஜபிக்க வேண்டும். தேவனோடு நீங்கள் வேதங்களை வாசித்து குடும்பமாக நீங்கள் அதை தியானிக்க வேண்டும். தேவன் உங்களுடைய குடும்பத்திலே செய்த நன்மைகளை குடும்பமாக இருந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி செய்கின்றீர்கள்? குடும்பமாக இருந்து எத்தனை பேர் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகின்றீர்கள்? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் மற்றவர்களில் எவ்வளவுக்கு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களை கேளுங்கள். நீங்கள் சும்மா வாயினாலே மட்டும் தேவனிலே அன்பா இருக்கிறேன் என்று நீங்கள் பீத்தல் அடிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே எந்த பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. அருமையாளர்களே, குடும்பமாக நீங்கள் ஆராதனைகளிலே, குடும்பமாக தேவனை சிந்திக்கிறதிலே, குடும்பமாக நீங்கள் தேவனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதிலே எவ்வளவு நேரம் செலவிடுகின்றீர்கள்? இல்லை இல்லை. ஏன்? எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. அருமையாளர்களே, நீங்க தேவனை பற்றுகின்ற அன்பு உங்களிடத்திலே ஆவியானவர் அது ஊற்றவில்லை என்றார் உங்களால் எது செய்ய முடியாது. உங்களிலே பிழை இல்லை, உங்களாலே செய்ய முடியாது. அவை வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனை பற்றின அன்பு உங்களிடத்தில் அதிகரிக்க வேண்டும். அதில் அருமையாக இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசமானது எங்களிடத்திலே அதிகரிக்கின்ற வேளையிலே அதனுடைய மறுதலை நாங்கள் மற்றவர்களிலே கரிசனை உடையவர்களாக நாங்கள் இருப்போம். நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கொள்கின்ற வேளையிலே நாங்கள் மற்றவர்களிடத்திலே ஒரு கரிசனை எங்களிடத்திலே இருக்கும், மற்றவர்களுடைய அன்பு எங்களிடத்திலே இருக்கும். வேதம் சொல்றது, நீ ஒரு சகோதரனை பகைத்தால் தேவன் அன்புடத்திலே இல்லை. அன்பாக எங்களுடைய வாழ்விலே எத்தனை பேருக்கு எங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேரோடு நாங்கள் கதைக்கிறதில்லை, எத்தனை பேரை கண்டால் நாங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கின்றோம். இப்படியாக அநேக கசப்புகளோடும் அநேக குரோதங்களோடும் சகோதர சிநேகம் இல்லாமல் வாழுகின்ற எவர்களிடத்திலும் தேவனுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பில்லாதவன் அவரிடத்திலே விசுவாசமா இருக்கவும் முடியாது. அவரிடத்திலே விசுவாசமா இருக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு தேவனுடைய அன்பு அருமையானவர்களே எங்களிடத்திலே பெருக வேண்டும் என்றால் விசுவாசம் எங்களிடத்திலே பெருக வேண்டும். அடுத்ததாக நாலாவதாக, இந்த விசுவாசமானது எங்களிடத்திலே பெறுகின்ற வேளையிலே எங்களுடைய நிலைகளை நாங்கள் அறிந்து கொள்வோம். பாருங்கள், இங்கு ஐந்தாம் அதிகாரத்திலே விசுவாசத்தை நீதிமான்களை பற்றி பேசிய பவுல் மனிதன் தன்னுடைய நிலைமையை குறித்து அவர் பேச மறுக்கவில்லை. பாருங்கள் ஆறாம் வசனத்தை பாருங்கள், அன்றியும் இவ்வளத்தை விசுவாசத்தை பற்றி பேசி அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருந்த போது. அடுத்ததா பாருங்கள், குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காய், எட்டாம் வசனம், நாம் பாவிகளாயிருக்கையில் கோபாக்கினைக்கு நீங்களாக. பாருங்கள் இந்த வசனங்கள் என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த விசுவாசமானது எங்களிலே பெருக பெருக எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். மிக முக்கியமான சத்திய மருமையானே எவரும் மறந்து போகக்கூடாது. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் யாவரும் இதை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். எங்களுடைய நிலையை நாங்கள் சில வேளைகளே அறிகிறதில்லை. நாங்கள் யார், எப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, எங்களிடத்தில் என்ன இல்லை என்பதை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், அறிகிறதில்லை. சிறியதான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டிலே யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டிலே மிகவும் ஒரு வறுமையான ஒரு வீடு, அந்த வீடானது ஒரு நாள் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டிலே போய் நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற வேளையிலே அதில் இருந்த ஒரு வீட்டுக்கார் அம்மா சொல்லுகின்ற, அவங்களை பார்த்து, எனக்கு ஒரு டிவி ஒன்று வாங்கி தருகிறீர்களா, நான் ஒரு நாடகம் பார்க்க வேண்டும் என்று. என்ன செய்வீர்கள் நீங்கள் அவளை பார்த்து? ஐயோ எங்கட வீட்டே டிவி இருக்குதே, ஆனபடியால் இந்த அம்மாவும் டிவி வேணும் என்று நீங்கள் யோசிப்பீர்களா வாங்கி கொடுப்பதற்கு? அவ என்ன செய்யவில்லை, தன்னுடைய நிலைமையை அவ புரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்க, அதை பார்க்க மிகவும் ஒரு வேடிக்கையாக இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அருமையாகலே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக எப்படியாக இருக்கிறது? வேடிக்கையாக இருக்கிறது. இங்கு சாத்தானுடைய மிக முக்கியமான தந்திரம் என்னவென்றால், உங்களுடைய நிலைமை அவன் உங்களுக்கு காட்ட மாட்டான். நீங்கள்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இது பாவமா, அது பரவாயில்லை, பக்கத்திலே வையுங்கள், இது கட்டளைகளை மீறீர்களா, அது எல்லாரும் செய்கின்ற விஷயம் ஒன்று தானே, நீங்க கட்டளைகளை மீறினீங்கன்னா இந்த பூமியில வாழவே இயலாதையா என்ற இந்த போதனைகள் எல்லாம் மண்டேக்க புகுத்தி புகுத்தி என்ன செய்யறான்டா, உங்களோட நிலைமைகளை அவன் உணர விடுகின்றதே இல்லை. ஆனால் பவுல் அதை விட்டாரா? அப்படியே பவுல் அதை விடவில்லை. இந்த ரோமருக்கு பவுல் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசம் உங்களிலே அதிகரிக்கின்ற வேளையிலே உங்களுடைய நிலைமைகளை அது உங்களுக்கு புரிய பண்ணும். நீங்கள் எந்த நிலைமையிலே இருக்கின்றீர்கள், உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுக்கு நடக்க போகின்ற காரியம் என்ன, ஆகவே உங்களுடைய எல்லா நிலைமைகளையும் இந்த விசுவாசமானது எங்களுக்கு விளங்க பண்ணும். அருமையாக என்று பாவத்தை குறித்து பேசினால் அநேகருக்கு பிடிக்காது. தேவனுடைய வழிகளின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே கரிசனை இல்லை. ஏனென்றால் இங்கு விசுவாசம் எங்கிடத்திலே இல்லை. ஆகவேதான் பாருங்கள் ஆறாவது வசனம் தெளிவாக சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் பாவத்தை ஏனோ தானோ ஒன்று விடுகின்றவர்களாகவும், நாங்கள் தேவனுடைய கட்டளைகளை உண்மையாகவே ஒரு அக்கறை இன்மையாக நாங்கள் விடுகின்றவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றது எங்களுடைய அவிசுவாச தன்மையை அது காட்டுகின்றதாக இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, அவங்களோடு பேச விரும்புகின்ற காரியம் பிரதானமாக என்னவென்றால், நாங்கள் நீங்களும் என்னுடைய உங்களுடைய நிலைமைகளையும் இந்த நிலைமைகளிலே இருக்கின்ற எங்களுக்கு நடக்க போகின்ற அந்த நியாய தீர்ப்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எவ்வளத்திற்கு விசுவாசம் எங்களிடத்தில் அதிகரிக்கின்றதோ அவ்வளத்திற்கு எங்களுடைய நிலைமைகளையும் எங்களுக்கு புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னான் தேவனுக்கு முன்பாகத்தான், யார் என்று சொன்னான், பாவிகளுக்குள்ளே பிரதானமான பாவி என்பதை அவன் தன்னுடைய வாயினாலே நடிப்பிற்கு சொல்லவில்லை என்று அநேகர் சொல்லுவார்கள். நாங்களும் பாவிகள் தானப்பா, ஐயோ எங்களிலும் பார்க்க பாவிகள் உலகத்தில் இல்லையப்பா, நாங்கள் நடிப்பிற்கு சொல்லலாம். ஆனால் அவன் தான் உண்மையாகவே தேவனுக்கு முன்பாக எவ்வளத்திற்கு பாவி என்பதை அவன் உணர்ந்தவனாய் செயற்பட்டு அவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவனாய் தேவனுடைய நியாய பிரமாணங்களை போதித்தவனாய் அதன்படி செய்தவனாய் அதனாலே வருகின்ற எல்லா விதமான வேதனைகளையும் அவன் சகித்தவனாய் துணிந்தவனாய் உபத்திரவத்திலே அவன் மேன்மை பாராட்டினவன் ஆகவே அவன் இந்த காரியத்தை அவன் சொன்னான். அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்விலே இந்த விசுவாசம் பெருக பெருக எங்களுடைய இயலாமைகள் எங்களுடைய பலனற்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய பண்ணும். உங்களுக்கு தெரிகின்றதா? உங்களுடைய நிலைமை உங்களுக்கு விளங்குகின்றதா? நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிகின்றதா? அருமையானவர்களே, நீங்கள் நின்று சிந்தியுங்கள், உண்மையாகவே நீங்கள் விசுவாசத்திலே வளர்கின்றீர்களா என்பதை. அடுத்ததாக அருமையானவர்களே, 11வதாக இங்கு விசுவாசமானது எங்களுக்கு அதிகரிக்கின்ற வேளையிலே அது மீட்பினுடைய ஆழத்தை அது எங்களுக்கு காட்டுகின்றதாக இருக்கின்றது. இங்கு விசுவாசம் எங்களுடைய வாழ்விலே அதிகரிக்க எங்களுடைய சுய தோற்றங்களும் எங்களுடைய சுய இருதயங்களும் எங்களுக்கு காண்பிக்கிறதோடு மட்டும் அது நின்று விடாமல் இங்கு விசுவாசமானது மீட்பினுடைய ஆழத்தை அதங்களுக்கு காட்டுகின்றதாக இருக்கு. இன்னொரு வகையில் சொன்னால் விசுவாசமானது அதிகரிக்க 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 இந்த ரட்சிப்பினுடைய இந்த சந்தோஷம் இந்த ரட்சிப்பினுடைய இந்த ஒவ்வொரு கொத்தளங்களும் இந்த ரட்சிப்பினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு அனுபவத்தை தருகின்றதாக இருக்கிறது என்பதை பவுல் தெளிவாக சொல்லணும். பாருங்கள், இங்கு நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த விசுவாசமானது எங்களுக்கு அதிகரிக்கின்ற வேளையிலே இங்கு மீட்பை குறித்ததான இந்த படம் இந்த மீட்பை குறித்ததான இந்த ஆழத்தை பவுல் இங்கு காட்ட வருகிறார். பாருங்கள், நீங்கள் எவ்வளத்துக்கு பாவிகளாக இருந்தீர்களே ஆனாலும் தேவன் என்ன செய்திருக்கிறார், அவர் உங்களுக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு அவராலே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த பவுல் தெளிவாக ஞாபகப்படுத்துகிறார். அருமையாளர் பாருங்கள், விசுவாசம் செய்கின்ற காரியம் என்னவென்றால் ஏதோ ஒரு மேலோட்டமாக எங்களுக்கு இந்த தேவனுடைய இந்த மீட்பினுடைய ஞாபகப்படுத்துகின்றதாக அல்லாமல் அதுங்களுக்கு ஆழ்கடலோடி முத்துக்களை அது காட்டுகின்றதாக இருக்கிறது இந்த விசுவாசம் என்னுடைய உங்களுடைய வாழ்வில். பாருங்கள், இங்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பற்றி பேசுகிறார். 9வது வசனத்தில் பாருங்கள், ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எங்களுக்கு இங்கு நிச்சயமாக இந்த பாவமானது மன்னிக்கப்படும் எங்களுடைய மீட்பிலே என்பதையும், பின்பதாக பாருங்கள் இங்கு பரிசுத்த ஆவியானவரே இந்த மீட்பிற்குரிய சகல அடித்தளங்களையும் அவர் கிறிஸ்துவிலே தேவனுடைய திட்டத்திற்கு அமைவாக போடுகிறார். பாருங்கள், பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கின்ற அருமையானவர்களே, இந்த மெய்யாகவே இந்த விசுவாசம் எங்களிலே என்ன செய்ய பண்ணும் என்றால் இந்த விசுவாசமானது எங்களிலே அதிகரிக்கின்ற வேளையிலே இங்கே மீட்பினுடைய ஆழத்தை அது எங்களுக்கு காட்டுகின்றதாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பண்புகளையும் கிறிஸ்துவிலே இருக்கின்ற பண்புகளை கிறிஸ்து செய்த காரியங்களை கிறிஸ்துவினுடைய மாதிரிகளை எல்லாம் எங்களுக்கு காட்டி காட்டி ஒரு வகையிலே அது கிறிஸ்துவை போல எங்களை மாற்றுகின்றதாக இருக்கிறது எங்களுடைய விசுவாசம். நீங்கள் ஒரு இடத்திலே நீங்கள் சுற்றுலாவுக்கு நீங்கள் போகின்றீர்கள். உங்களிடத்திலே கொன்றைய ஒரு இடத்தை உங்களுக்கு காட்டுகின்றார் இந்த சுற்றுலா பயணி. அதை காட்டுகின்ற வகையில் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாரா? இல்லை. அவை நீங்கள் உண்மையாகவே முதலாவிடத்தை பார்க்கின்ற வேளையிலே மிகவும் சந்தோஷமாகவும் உடனடியாக அடுத்த இடத்தை கூட்டிட்டு போவார். அவை பாருங்கள், அதே போலதான் இந்த ரட்சிப்பினுடைய இந்த ஆழமும் அநேக அலங்காரங்களை கொண்டதாக இருக்கின்றது. கிறிஸ்து தன்னுடைய மெய்யான குணாதிசயங்கள் மூலமாக இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்து அவர் இந்த கிறிஸ்தவ பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதை இந்த விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த தேவனை பற்றின பண்புகள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை அந்த வாஞ்சி எங்களுக்கு அது தருகின்றதாக இருக்கிறதாக பவுல் இங்கு தெளிவாக கூறுகிறார். பாருங்கள், நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்தால் அவர் எவ்வளத்திற்கு இந்த ரட்சிப்பை பற்றின ஆழத்தை எங்களுக்கு காட்டுகின்றார். அருமையானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மீட்பினுடைய ஆழத்தை நீங்கள் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த மீட்பினுடைய அந்த ஆழம் உங்களால் அனுபவிக்க முடியவில்லை என்றால், அந்த மீட்பினுடைய செய்தி உங்களுடைய இருதயங்களிலே சந்தோஷங்களை தரவில்லை என்றால், இந்த மீட்பினுடைய செய்தி உங்களுக்கு தேவனை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கு தரவில்லை என்றால், உங்களுடைய விசுவாசம் சிறிது என்பதே அதனுடைய அர்த்தம். இறுதியாக இந்த விசுவாசம் அருமையானவர்களே என்னுடைய உங்களுடைய வாழ்விலே பரிசுத்தமான ஒரு வாழ்வை நானும் நீங்களும் வாழுவதற்கு அதிகரிக்கின்றதாக இருக்கிறது. இன்று பரிசுத்தம் என்பது எவருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு கடினமான ஒரு கேரி. ஆனால் இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த மீட்பினுடைய ஆழம் எங்களுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை எங்களுக்கு தருகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த மீட்பினுடைய ஆழம் எங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த உறுதி எங்களுக்கு தருகிறது என்பதை பார்த்தோம். ஆக இங்கே நித்திய ஜீவனை குறித்த இந்த உறுதியும் பாவ மன்னிப்பை குறித்த இந்த உறுதியும் எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தமாக நாங்கள் வாழ்வதற்கான கதவுகளை அது திறந்து தருகிறதாக இருக்கின்றது. அவை எங்களுடைய வாழ்வில் அருமையாளர்களை விசுவாசமானது அதிகரிக்க அதிகரிக்க நாங்கள் இங்கு பாவத்தை விட்டு விலகின்ற தன்மையானது அதிகரிக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், பரலோக நம்பிக்கை எங்களுக்கு வரும். உலகத்தை குறித்து எந்தொரு நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், இதிலே இந்த நம்பிக்கை மட்டுமல்ல, அது சந்தோஷம், உலக சந்தோஷங்களை நாங்கள் பிரியப்படுகின்றவர்களாக அல்லாமல் இங்கு பரலோகராட்சியத்திற்குரிய சந்தோஷத்திலே வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய அன்பானது எங்களிடத்திலே இருக்கின்றது. பின்பதாக தேவனுடைய அன்பு எங்களிடத்திலே பிரவேசிக்கப்படுகின்ற வகையிலே எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக, மீட்பினுடைய ஆழத்தை அறிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற வகையிலே என்னுடைய உங்களுடைய வாழ்விலே பரிசுத்தம் அதிகரிக்குமா? அதிகரிக்க மாட்டாரா? அதிகரித்தே ஆக வேணும். அவை இந்த பரிசுத்தம் எங்களிடத்திலே இல்லை என்றால் அருமையானவர்களே, விசுவாசமானது எங்களுடைய வாழ்விலே அது குறைவானதாகவே இருக்கின்றது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:43 வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றார்கள். அவை பழைய ஏற்பாட்டிலே பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே பார்த்தாலும் சரி, இந்த விசுவாசமானது ஒருவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றது. அவை இந்த பாவ மன்னிப்பை கொடுத்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்தம் என்பது அதனுடைய அர்த்தம். அவை நாங்கள் 26:18 நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலும், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திலே அனுப்புகிறேன் என்றால் பாருங்கள், இந்த விசுவாசமானது என்ன செய்கின்றது? எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் எங்களுக்கு பரிசுத்தத்தையும் அது தருகிறது. பாருங்கள் எப்படியாக பரிசுத்தத்தை விளங்கப்படுத்துகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே ஒளி இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். பாருங்கள் இங்கு பரிசுத்தமான வாழ்வு விசுவாசம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைகளையும் இங்கு உலகத்திலே வைத்திருக்கின்ற விருப்பங்களையும் இருள்களையும் சாத்தானுடைய அதிகாரங்களையும் விட்டு தேவனுடைய வாழ்விலே வாழ்வதற்கான வெளிச்சத்திலே வாழ்வதற்கான தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு வாழுகின்றவர்களுக்கான ஒரு பரிசுத்த வாழ்வை விசுவாசம் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அருமையானவர்களே, நானும் நீங்களும் அனுதினமும் எங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கிறதா என்பதை நாங்கள் கற்ற 12 காரியங்களை நீங்கள் வைத்து ஆராய்ந்து பார்த்து கொள்ள முடியும். நான் விசுவாசத்திலே வளர்கின்றவனாக இருக்கின்றேனா, அல்லது உலக்கை தேய்ந்து உளிப்பிடியானதான விசுவாசம் எங்களுக்கு இருக்கின்றதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பவுல் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் விசுவாசத்திலே பெருக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னிருக்கிற காரியம் என்னவென்றால், இங்கு விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று வேதத்திலே திரும்ப திரும்ப கிறிஸ்து அங்கு வலியுறுத்துகிறார். என்னவென்றால், இந்த ரட்சிப்பானது விசுவாசத்தை அடித்தளமாக கொண்டபடியால், அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தை குறித்ததான இந்த அறிவு, விசுவாசத்தை குறித்ததான அனுபவம், இந்த விசுவாசத்தை குறித்ததான புரிந்துணர்வு எல்லாம் உங்களுக்கு உணரப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பவுல் தெளிவாக எழுதுகின்றார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தாமே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்தை நாங்கள் எங்களிடத்திலே அதிகரிக்க பண்ண அவர் உதவி செய்ய வேண்டும் என்பதையும், இந்த விசுவாசமானது அதிகரிக்கின்ற வேளையிலே எப்படியாக நாங்கள் இதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் தேவன் எங்களுக்கு கற்றுத்தந்தார். ஆனபடியாலே தேவன் தாமே இந்த மெய்யான சிந்தனைகளை உங்கள் அனைவருடைய இருதயங்களுக்கும் ஆசீர்வதிப்பாராக என்பதே.
வைத்து பிடிப்பிக்கிறேன்னே இருக்கீங்க.